முழித்த புகலியர்கோன் கடல் போற்றி கண்மிதப்பில் அடைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் ஒன்றுண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரன் திருத்தாள் போற்றி பார்வதீபதையே வள்ளி தேவசேனா காந்த ஸ்மர நரகரா சுப்பிரமணியோ சுப்பிரமணியோ மண்டலங்கொந்தோ மேதை செந்தனந்தென வண்டி நங்கண்டு தோடல் குழல் பாதரே
முந்து தமிழ் மாலை
தேவதை உன்னூலை உமையாளோடு உடனாகிய ஒருவன் உன்னூலை உமையாளோடு உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான்மலை திருமாமணி திகழ மன்னார்ந்தன அருவி திரள் மழலை முழவு அண்ணாமலை தொழுவார் வினை அண்ணாமலை தொழுவார் வினை வழுவா வண்ணம் அருமே மாங்கனி கடுவங்கோட விடுகும்போடு தீண்டி மாங்கனி கடுவங்கோட விடுகும்போடு தீண்டி தூமாமடை
அருளுடிவாயிய கடம்பவனேஸ்வருடைய பெருங்கருணையினாலே சிவதருமோத்தரத்தில் இன்று பரிகார வயல் பிற்பகுதி பற்றி இப்பொழுது விரிவுரை நிகழ்த்த எண்ணுகிறேன். பரிகாரம் என்பது தெரிந்து கொள்வது நல்லது, பாவங்கள் செய்யாமல் இருப்பது நல்லது. செய்த பாவத்துக்கு பரிகாரத்தை செய்து கொள்ள வேணும், மேலும் பாவம் செய்யாமல் இருக்க வேணும். செய்த பாவங்களுக்கு பரிகாரம், செய்த பாவங்களுக்கு என்றால் இந்த பிறவியிலே செய்த பாவம், முற்பிறவியிலே செய்த பாவம், தெரிந்து செய்தது, தெரியாமல் செய்தது ஆகிய பாவங்களுக்கு பரிகாரம். ஏழை அப்படிப்பட்ட பரிகாரங்களை தெரிந்து கொள்வதும் அதை தெரிந்து கொண்டபடி அதை செய்து கொள்வதும் நல்லது. ஆகவே சிவசம்பந்தமாக செய்கின்ற காரியம் கூட தன் பிரயோசனம் கருதி செய்யாமல், தன் பிரயோசனம் கருதி சிவகைங்கரியங்களை செய்யாமல் சிவன் பொருட்டாகவே செய்தல் உத்தமம். சிவகைங்கரியத்தை சிவனுக்காகவே செய்தல், தன் பொருட்டு செய்யாமல். தன் பொருட்டு செய்யாமல் என்றால் அது தானே அந்த பலன் வந்துடும். தன் பொருட்டுனா இப்ப புண்ணியம் பண்றவனுக்கு என்ன கிடைக்கும்? புண்ணியம் தான் கிடைக்கும், பலன் தான் கிடைக்கும். ஆனா ஒரு ஆதாயத்தை கருதி செய்யாமல், ஒரு புகழை கருதி செய்யாமல், பொருளை கருதி செய்யாமல் சிவகைங்கரியத்தை செய்யணும். அதனாலே அப்படி சிவகைங்கரியம் செய்வதில் ஒரு தகுதி உடையவர்களுக்கு ஒரு காரியத்தை செய்வதற்காக பிரதிஷ்டை, அதுக்கு மேலே பூஜை முதலானவற்றை செய்கிறோம் என்று சொன்னால் அது கூட குற்றம்ங்கிறார். ஒரு தகுதியுடையவர்களுக்கு அவருடைய தகுதியை பார்த்தாக இவ்வளவு பெரியவங்க, அவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி செய்யலாமே அப்படின்னு கருதி செய்கிறது கூட குற்றங்கிறார். அதனாலே அரசனாக இருந்தாலும் அவர்களுக்கு ஆயால அவர்கள் பெருமையை கருதி, அவர்கள் புகழை கருதி, அவர்களுக்கு ஆயாலே ஒரு பூஜை பரிகாரங்களை செய்யறது கூட தவறுங்கிறார். அதனால அவர்களுக்கு செய்ய வேண்டியதை சிவாலயத்தில் செய்யும்படியாக ஏவுதல், தன்னுடைய நலங்கருதி பொருள் கருதி செய்யக்கூடாதுங்கிறார். அப்படி அரசர் முதலாயினாருக்கு, அரசர் முதலாயினார் கதிபெரும் பொருட்டு ஆசாரியர் சிவலிங்கத்தை நிலைநிறுத்தினால் அக்குற்றம் நீங்கும்படி உண்ணா நோன்பு மேற்கொண்டு அகோர மந்திரத்தை 200,000 உரியேற்றுவர். சிவாகமம் முறைமையை உணராமல் ஒருவருக்கு தீக்கு அளிக்க ஆசிரியன், சிவாகமம் முறைமையை உணராமல் ஒருவருக்கு தீக்கு அளிக்க ஆசிரியன். அது மாதிரி நிறைய பேர் இப்ப இருக்கிறாங்க, சிவாகம முறையை உணராமல், சிவாகமத்தை படிக்காமல், சிவாகம் வேண்டாம்னு சொல்லிவிட்டு தமிழ்லயே தீட்சை பண்ணி வைக்கிறவர் இருக்கிறான். தேவார திருவாரத்தை சொல்லி உட்கார்னு சொல்லி காதில் ஏழு மந்திரத்தை முக்காடு போட்டு இப்படி பண்ணி வைக்கிற நிறைய பேர் இருக்கிறான். அது மாதிரிதான் இப்ப நடக்குது. தீட்சை தடி எடுத்தவன்லாம் தண்டக்காரன்னு ஒரு பழமொழி. அது மாதிரி தேவார திருவாரம் தெரிஞ்சிச்சுன்னா அவன் ஆசிரியன் ஆயிடுறான், ஞானாசிரியன் ஆயிடுறான். அப்படி எல்லாம் நடக்குது உலகத்துல. உங்களுக்கு எல்லாம் நமக்கெல்லாம் முறையாக ஆகம விதிப்படி தீட்சை நடந்திருக்கு. அதனால இந்த மாதிரி சிவாகம முறையே தீட்சைன்னு சொல்லுவது ஆகமத்துலதான் சொல்லுது. தீட்சைன்னு எங்கேயாவது நூல்கள்ல சொல்லுது தேவார திருவாத நீச்சை தீட்சைன்னு. தீட்சையை பத்தி திருமுறைகளிலே திருமந்திரத்துலதான் வரும், மற்றே நூல்ல சொல்லாது. திருமந்திரம் விதி நூல் துதி நூல் ரெண்டும், விதியும் துதியும் சொல்லுவது திருமந்திரம், மற்றதெல்லாம் துதி நூல்கள். மற்ற 11 திருமுறையும் துதி நூல்கள், திருமந்திரம் விதி நூல். அதனால அதுல சமய தீட்சை, விசேஷ தீட்சை, நிர்வாண தீட்சை, ஆசாரிய விஷயம் எல்லாமே சொல்றாரு. இதுல திருமந்திரத்துல சொல்ற திருமந்திரம் சொல்றேன். திருமந்திரம் திருமுறையை சேர்ந்தது தானே, 10 திருமுறை பின்னு அவர் சொன்னா ஒத்துக்க வேண்டிதானே. அதனால வந்து அப்படிப்பட்ட தீட்சையை ஆகமத்தை உணர்ந்த ஆசிரியன் செய்யணும். அதுல 100,000 குறந்தமாவது ஆகமும் பாடம் இருக்கணும். அப்படிப்பட்டவன் தான் ஆசிரியன் ஆவது தகுதின்னு சைவ சமயங்கள சொல்லுது இல்ல. சாஸ்திரங்கள் தெரிஞ்சிருக்கணும், தோத்திரம் தெரிஞ்சிருக்கணும், அப்புறம் கருவி நூல் தெரிஞ்சிருக்கணும், அதுக்கு மேல ஆகமம் தெரிஞ்சிருக்கணும், பிராயச்சித்த விதிகள் தெரிஞ்சிருக்கணும், பிரதிஷ்டாவதிகள் தெரியணும், இப்படி பல முறைகளும் தெரிஞ்சவன் தான் ஆசிரியன் ஆகலாம். ஆகையினாலே சிவாகம முறையை உணராமல் ஒருவருக்கு தீக்கு அளிக்க ஆசிரியன் அக்குற்றம் போக விரதம் இருந்து 500,000 உருவேற்றுகள், 500,000 500,000 ஊரு ஏற்றுக. அப்படின்னா அதுக்கு மேல ஊரு ஏத்துக்கிட்டு அப்புறம் மறுபடியும் செய்யக்கூடாது. அப்புறம் மறுபடியும் செஞ்சா மறுபடியும் ஊரு ஏத்துக்கிட்டு இருக்கணும். அப்படின்னா எல்லா பிள்ளையும் பொறுத்தொருளாக வச்சு ஏகமணின்னு பாடிவிட்டு அப்புறம் பிள்ளை செய்யக்கூடாது. பிள்ளை செஞ்சு விட்டு அதே பாட்டு இருக்குது என்ன சொல்லி விட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தா அதே பாட்டு இருக்குது. எல்லா பிள்ளையும் பொறுக்கிற அப்படி ஒரு பாட்டு இருக்குது, அதுக்குன்னு ஒரு பிள்ளைய பண்ணிக்கிட்டு அப்புறம் அந்த பாட்டை பாடினா என்ன அர்த்தம்? ஆகையினாலே அப்படி ஏற்று சோதகர் போதகர் முத்தி அளிப்போர் என்ற மூவகை குருமாரிடமும் குடுஞ்சொற்களை உரைத்தவன் அக்குற்றம் போக அவர்களை வணங்கி மன்றாடி முறையே 100,000, 50,000, 25,000 உரு ஏற்றுவர். சோதகர் போதகர் முத்தி அளிப்போர், சோதகர்னா சிவாகம கிரியை நிகழ தூண்டுகின்றவர் சோதகர். சிவாகம கிரியைகளை இந்த மாதிரி பூஜா விதிகிரியைகளை செய்யுங்கள் என்று தூண்டுகின்றவர் சோதகர், அதை போதிக்கிறவர் போதகர், அப்புறம் தீட்சை பண்ணி வைக்கிற முத்தியளிப்போர் அப்படின்னு மூணு வகையா சொல்றார். அதனால இவர்களிடத்துல கொடுஞ்சொற்களை உரைத்தவர், தீய வார்த்தைகளை கோபமாக காரசாரமாக பேசினவன், குற்றம் போக அவர்களை வணங்கி மன்றாடி முறையே 100,000, 50,000, 25,000 ஏற்று. அதனால இப்படி வந்து சிவ கைங்கரியம் செய்யறதுலையும் முறையாக செய்யப்படும், அதுல தவறாக செய்யப்படாது. சிவ கைங்கரியம் பண்ணுவதிலேயும் இப்ப தீட்சை பண்ணி வைக்கிறது புண்ணியம் தானே, அதை ஆசிரியன் அதனால தீட்சை பண்ணுகிறதுக்கு உண்டான தகுதியெல்லாம் இருந்து முறையாக செய்து வைக்கணும். தகுதி இல்லாதவனும் ஆசிரியனாகி முறையும் தெரியாமல் செய்து வச்சான்னா என்ன பிரயோசனம்? இப்ப நான் தீட்சை பண்ணி வைக்கிறேன்னா எத்தனையோ பேர் நேரம் வாங்கியிருப்பாங்க, எவ்வளவோ பேர் வாங்கியிருப்பாங்க, எத்தனையோ பேர் கேட்டுட்டு இருக்காங்க, நீங்க பண்ணி வைங்க நீங்க பண்ணி வைங்க, எனக்கு அந்த அதிகாரம் கிடையாது, நான் செய்யறது இல்லை அப்படின்ட்டு வெகு காலத்துக்கு முந்தையே விளங்குதா? இப்ப உட்காருங்க, உங்களுக்கு தீட்சை பண்ணி வைக்கிறேன்னு ஒரு துண்டை போட்டு மூடி அதுல மந்திரத்தை சொன்னா நீங்க என்ன பண்ணீங்க? வாசல் வாசல் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியாது அல்லவா? அது குற்றம் யாருக்கு வரும்? எனக்கு தான் வரும். அதனால வந்து தீட்சை பண்ணி வைக்க தகுதி இருக்க வேணும், முறை தெரிந்திருக்க வேணும். பொருள் கருதி புகழ் கருதி செய்யப்படாது, பொருள் கருதி புகழ் கருதி செய்யப்படாது. இப்படி ஆசிரியன் இருக்க வேணும், திருவருளாலே அமையணும். அதற்கு மேலே அடியார்களே உருமாற வந்து தீய வார்த்தைகள் சொல்லப்படாது, அதுக்கு மேல அவர்களை வேற எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாது, தொந்தரவு பண்ணக்கூடாது. அடியார் மனஞ்சலிக்க எவராகிலும் பலிக்க என்பது திருப்புகழ். அதுக்கு மேல குருவுக்கு பிழை செய்யக்கூடாது, குருவுக்கு பிழை செய்யக்கூடாது. அப்படி செய்து விட்டவன் 2000 பலம் நிறையுடைய பால் தயிர் நெய் பழச்சாறு ஆகியவற்றால் ஆசாரியன் திருமுடியில் அன்போடு திருமுழுக்கு செய்து 2000 பழம் எடையுடைய ஏலக்காய் முதலான மனப்பொருள்கள் ஊறிய நறுமண நிறால் ஆசிரியனை முழுக்காட்டுக. 2000 பழம் எடையுடைய சோறு கறி வகைகளை சமைத்து அதில் பாதி அளவு உணவை சிவரானுக்கு படைத்திடுக. மேலும் சிவன் திருக்கோயிலில் பசுவி நெய் ஊற்றி 2000 திருவிளக்குகளை ஏற்றுக அப்படின்னு சொல்லுது. அதுக்கு மேல எரி ஓம்புதல், எரி ஓம்புனா அக்னிகாரியம், ஏழை எப்படி அக்னிகாரியம் மிகச்சிறப்பு என்று சொல்லுகிறது. பசுவி நெய்யாலே 2000 ஒரு ஓமம் செய்க, பிழை பொறுக்க வேண்டி, அது ஸ்பெஷல் அக்னிகாரியம், ஸ்பெஷலாக செய்கின்ற அக்னிகாரியம். அக்னிகாரியம் செய்ய தகுதி இல்லாதவர்கள் ஆசானால் ஓமம் பண்ணு வைத்தால் அவனுடைய பாவங்கள் விலகும். பரிகாரம் செய்யும் முறை, உண்மை வீசுதல், நாள்தோறும் விரதம் இருந்து இரவில் ஒருவேளை உண்ணுதல், தரையிலே படுத்து உறங்குதல், எண்ணெய் தேய்த்து முழுகாமை, பசுப்பலன் 5 இறைவன் திருமுடியில் திருமுழுக்க செய்து எஞ்சியதை புசித்தல், 5 நோன்பு நோற்றல், தமக்கு ஒப்பில்லாத சிவஞானிகளின் திருவடிகளை வணங்கி அவர்களின் அருள் பெறுதல் போன்ற நற்செயல்களால் ஆசானை அடியார்களை இழிவாக பேசிய பாவம் தீரும் அப்படிங்கிறார். அதற்கு மேல பிராமணருக்கு கெடுதல் பண்ணக்கூடாதுங்கிறாரு, அதுக்கு தக்க பரிகாரம். அதுக்கு மேல பிராமணன் மது அருந்தக்கூடாது, பிராமணன் புத்தி கட்டு மது அருந்தினால் திருக்கோயிலுக்கு சென்று ஓரிடத்தில் வட்டமிட்டு அதனுள் அமர்ந்து சிவனுடைய கிழக்கு நோக்கிய முகத்துக்கு உரிய தற்புருட மந்திரத்தை ஓதுகள். பொருள் வசதி உள்ளவனாயின் யாகத்தை செய்து பராக என்னும் கிருச்சிரமத்தை செய்க, இது பொது விதி. இதனை செய்ய முடியாவிட்டால் வெண்ணையை உருக்கி நன்றாக உருக்கி கொதிக்கிற நெய்யை வாயினுள்ளே ஊற்றுக. என்ன கிரியாவ? அதனால அப்படி வந்து கெடுவாது, ரொம்ப கெடுதல்ங்கிறதுக்காக அப்படி சொல்றார், ரொம்ப கெடுதல். தங்கம் திருடியவன் தங்கத்தை திருடப்படாது அப்படிங்கிறாரு. அதற்கு மேல பாவியருக்கு உரிய பரிகாரம், கொலை கழ புரிதல், களவு, கல் அருந்தல் முதலான பாவங்கள் செய்தவர்களில் ஒருவனும் சேர்ந்தால் சேர்ந்தவனும் பாவியாவது இன்னும், பாவம் செய்தவனோட சேர்ந்தால் சேர்ந்தவனும் பாவியாவது இன்னும். சீட்டு ஆடுறவன் ஆனா கூட அங்கே பக்கத்துல இருந்தா அவனையும் முடிச்சுட்டு போயிடுவான், அந்த காலத்துல இப்ப எல்லாம் ஒன்றும் பிடிக்கிறது இல்லை. அதனால அந்த மாதிரி பாவியோட சேர்ந்தா பாவிய. இப்ப கிரகத்திலே ஜாதகத்திலே கூட நல்ல கிரகம் பாவியோட சேர்ந்தா பாவி ஆயிடும். சுபக்கரகம் பாவக்கரகம்னு உங்களுக்கு தெரியுது, ஜாதகத்துல சுபக்கரகம் நாலு பாவக்கரகம் அஞ்சு, சுபக்கரகம் நாலு பாவக்கரகம் நாலு. சூரியன் வந்து பாவருடன் சேரமாட்டார், சுகருடன் சேரமாட்டார், அவர் ஒரு நடுத்தரமாக இருப்பார். சூரியனை பாவியாக சொல்றதில்லை, சூரியனை பாவியாக சொல்றதில்லை, விளங்குதா? பாவர்கள் நாலு பேர், சுகரன் நாலு பேர், சூரியன் சமநிலையாக இருப்பார், விளங்குதா? ஆகையினாலே அந்த சுபக்கரகமாயிருக்கிற புதன் சந்திரன் குரு இந்த மாதிரி சுபக்கரகங்கள் பாவியாகிய சனிராகியோட சேர்ந்தா பாவி ஆயிடுறான். கெட்டவனோட நல்லவன் சேர்ந்தான்னா நல்லவன் கெட்டு போவான். கெட்டவன் ஒன்னும் கெட்டதில்லை புதுசா, அவன் தான் முன்னே கெட்டவன் ஆச்சே. இந்த நல்லவன் சேர்ந்தான்னா நல்லவன் கெட்டு போவான். அதுபோல பாவியோடு சேர்ந்தவன் பாவி. ஆகவே அப்படி சேர்க்கைதான் முக்கியமானது, சேர்க்கை தான் முக்கியமானது. சேர்க்கையினாலதான் உனக்கு ஒருவனுக்கு உயர்வு தாழ். மனத்தானாம் ஆந்தர்க்கு உணர்ச்சி, இனத்தானா இன்னான் எனப்படும். இனத்தான் அவன் சேருகின்ற இனத்தை வச்சு இவை இன்ன மாதிரி ஆடு என்று சொல்லுவார்கள் உலகத்தவர்கள் என்று சொல்லுகிறார். ஆகையினாலே அந்த தீயவனோட சேரப்படாதுங்கிறாரு. பசுவுக்கு கெடுதல் பண்ணக்கூடாது, பசுவுக்கு கெடுதல் பண்ணக்கூடாது இப்படி சொல்றாரு. அதற்கு மேலே பெரும்பாவம் பண்ணினவன் கங்கை ஆற்றில் மூழ்கி, பெரும்பாவம் பண்ணினவன் கங்கை ஆற்றில் மூழ்கி என்றவரை ஈக செய்து காசி நகரில் எழுந்தருளியில் விஸ்வநாதரின் தாமரை மலர் போன்ற திருவடிகளை வணங்கி அவா ஆசை சினம் கோபம் கடும்பற்றுள்ளம் மயக்கம் செருக்கு பொறாமை என்னும் உட்பகை ஆறையும் தவிர்த்து ஒரு நாள் உண்ணாவிரதம் இருந்தால் அறியாமற் செய்த பெரிய பாவங்களுள் ஒன்று விலகும். இவ்வாறு ஒரு மாத நோன்பு நோற்றால் அறிந்தே செய்த பெருபாவங்களுள் ஒன்று நீங்கும். இவ்வாறே கேதாரம் திருப்பருப்பதம் திருக்காலத்தி திருவாரூர் சிதம்பரம் திருவிடைமருதூர் திருக்குடமூக்கு திருவையாறு முதலிய திருத்தலங்களில் உள்ள புண்ணிய நீர்களில் நீராடி சிவனை வணங்கினால் பெரும்பாவங்கள் அகலும். சிவஞானிகளை வணங்கினால் பாவம் தீருங்கிறார். சிவஞானிகளை வணங்கினால் பாவம் தீருங்கிறார். அனாதிமல முத்தனவன் சிவன் உயிர்கட்கு உயிராய் அகலாதே வினைப்பலங்கள் அறுத்தி மலமுறுப்பன். அனாதிமல முத்தன் சிவருவான், அவன் சிவன் உயிர்க்கு உயிரா அகலாதே வினைப்பலங்கள் அறுத்தி மலமுறுப்பான். மனாதீனு கெட்டாதான் என மதித்து தம்முள் மனோலய வாழ்வூர் அவன்றால் கண்டவர்தால் வணங்கி. அப்படி சிவனை தன்னுடைய இருதய கமலத்திலே கண்டவருடைய திருவடியை வணங்கி. சிவனை வணங்குகிறது ஒரு முறை, சிவனை கண்டவர்களை வணங்குவது ஒரு முறை. சிவனை கண்டவர்களாகி இருதய கமலத்திலே உள்ளத்திலே கண்டவர்களாகிய ஞானிகளை வணங்கி எனாதி இவர் என எண்ணி ஒரு பகர் பூஜனையை இயற்றினர்கள் உறுதிங்கள் உறவு இயற்றினார்கள் முனோதியவார் ஒளிந்தார்தா முற்றியமாபாவ முட்டாமல் இயற்றினர்கள் விட்டார்தி முழுதும் என்று இயல்பாகவே ஆணவம் முதலான மலங்கள் இல்லாதவனும் அனைத்து உயிர்களுக்கும் உயிராக விளங்குவனும் உயிர்கள் பாவ புண்ணியங்களின் பயனை நுகரச் செய்து அவற்றின் பிறவிகளுக்கு காரணமான ஆணவம் முதலிய மலங்களை அகற்றுவனும் எண்ணஞ்சொல் முதலியவற்றால் அளவிட முடியாதவனாகிய சிவன் என கருதி மன அடங்கிய ஆழ்ந்த தியான நிலையில் அச்சிவன் திருவடியத்தம் உள்ளத்திலே கண்டு வணங்கியவரே சிவஞானி. அப்படிப்பட்ட சிவஞானியை தம் வழிபாடு தெய்வமாக கருதி ஒரு நாள் பகற்பொழுது பூசை செய்து வணங்கியவரும் எந்த குறை நேராமல் ஒரு மாதம் முழுவதும் பூசை செய்து வழிபட்டவரும் பாவம் தீர்ந்து நரகத்தியிலிருந்து தப்புவார்கள். அதனால அந்த அடியார் பூசை மிகச்சிறப்புன்னு சொல்றது. சிவஞானி அப்படிப்பட்ட முழு சிவஞானியை பார்க்க முடியாது, முடிச்சுவஞானிய பார்க்க முடியாது, அவர்களுக்கு நமக்கிட்ட வேலை இல்லை அப்படி இருப்பாங்க. அதனால இது மாதிரி அடியார்களை பூஜை பண்ணினா சிவலிங்க பூஜை அவங்க பண்றாங்களா, அதனால இப்படி சிவனடியார்களை பூஜை பண்ணினா அந்த பாவம் துறை. அக்கமாலை பாவம் அகற்றுங்கிறாரு. அக்கமாலை என்ன? இது உருத்தராக்கிறார். அரித்திடவே அவலவினை அனுமதித்தார் கண்டி ஆமகல பலத்தினளவாகவுமே அயன்பார். நெல்லிக்காய் அளவு பருமன் உள்ள அக்கமணியை உருத்தராக்கத்தை அன்போடு ஒரு அணிகலனை போல குடுமி கண்ணம் கழுத்து அகன்ற மார்பு தோளாகி உறுப்புகளிலும் உப்புரி நூலிலும் அணிக. உருத்தராக்கத்தை கண்டிகையாக கழுத்திலே அணியும் பழக்கம் உள்ளவர் சிவனருள் பெற்று சிவ உலகிலே இருப்பார் என சிவாகமும் உரைப்பதை உண்மை என உணர்ந்தவர்கள் அனைவரும் விருப்பத்தோடு வரைந்து அக்கமாலை அணிவாராக. அவ்வாறு அணிந்தவர்கள் தம் பாவங்களை அறுத்தவர் ஆவார் அப்படி சொல்றாரு. அப்ப அதுக்கு மேல ஏதாவது உருத்தராட்சத்தை பத்தி சொல்றாரு, உருத்தராட்சம் பாவங்களை அறுக்குங்கிறார். அணிவதினாலே பூசிடுக நீற்றினையின் தீவினையை போக்க, அதுக்கு மேல திருநீற்றை பத்தி சொல்றாரு. திருநீற்றினை பூசிடுக தீவினையை போக்க, பூசிடுக நீற்றினையும் தீவினையை போக்க, புரிந்தார்கள் திருநீறு பூசினரை பணிந்து பேசிடுக மதுர உரை, அவரேவள் தன்னை பெற்றிடுக முற்றிடுக பேணியொருப்பட்டே, கூசினர்கள் அவர் தம்மை கும்பிடவும் ஏவர் குறித்து ஏற்றி இடத்தானும் கொடுநரக குளியாள் நீசரன் நினைத்திடுக நென்மலனை தம்முள் நினைப்பாரே நினைப்பாரில் வனைப்பாவன் இங்கும். சைவ சமயத்தினர் அனைவரும் தம் தீவினை அகல திருநீறு அணிக, அவ்வாறு திருநீறு அணிந்த சிவனடியார்களை வணங்குக, அவர்களோடு இனிய சொற்களால் உரையாடுக, விருப்பத்தோடு மனம் விரும்பி அவர்கள் சொல்லும் வேலைகளை ஏற்று அவற்றை நிறைவேற்றுக, அடியார்களுக்கு துண்டு செய்யுக. இவ்வாறு சிவனடியார்களை மதித்து வணங்கவும் அவர்களுக்கு துண்டு புரியவும் தயங்கி பின்வாங்குகின்றவர்களை நரகக்குழியில் அழுந்த எண்ணு இழிந்தவர்கள் என எண்ணுக. சிவனடியார்களுக்கு துண்டு செய்ய பணி செய்ய மனம் இல்லாதவர்கள் நரகத்துக்கு போவார். சிவபெருமானை உள்ளத்திலே தியானிக்கும் சிவஞானியை மதித்து போற்றி எண்ணுகின்ற அன்பர்களின் பாவங்கள் தாமாக விலகிவிடும் அப்படிங்கிறார். அதற்கு மேலே சிவனடியார்களின் பெருமை. அரசன் என்பவன் உலகத்தை ஆள்பவன், அரசன் உலகத்தை ஆளுவன். அரசன் வந்து எப்படிப்பட்டவன் என்றால் மக்களுக்கு அச்சத்தை தருபவன். அச்சம்னா அரசனை கண்டா பயம் இருக்கின்றான், இருக்கின்றான், அதுல இருக்கணுங்கிறது என்ன கட்டாயம் இருக்கின்றான். அரசனை அரசனை கண்டா பயம் இருக்கின்றான். அந்த அரசனுடைய புத்திரனை கண்டாலும் அப்படித்தான், அரசனுடைய புத்திரனை கண்டாலும் அப்படித்தான். அரசனுக்கு உண்டான மரியாதை பயம் எல்லாமே அந்த புத்திரனிடத்திலையும் நாம் செய்வோம். அப்படிப்பட்ட அந்த அரசனுடைய புத்திரன் நல்லவனாக இருந்தாலும் கெட்டவனாக இருந்தாலும் அவனை வந்து என்ன செய்வோம் என்றால் பயப்படுவோம். நல்லவனாக இருந்தாலும் கெட்டவனாக இருந்தாலும் அவனுக்கு உண்டான மரியாதையை செய்வோம். அரசன் புத்திரன் நல்லவனாகவே இருப்பான்னு சொல்ல முடியாது, கெட்டவனாகவும் இருக்கலாம். ஆனாலும் அரசனுக்காக அரசனை எண்ணி இவனுக்கிட்ட பயத்தோட நடத்துகணும். யாருக்கிட்ட? அரசனுடைய புத்திரன். அதை சொல்றாரு, நாடாள அரசனுடைய குடிமக்கள் அவ் அரசனுடைய மகனாகி இளவரசனின் குடங்களை ஆராயாமல் அவனை எதிர்கால வேந்தனாக கருதி பணிந்து மரியாதை செய்வது போல. எதிர்கால வேந்தனாக கருதிங்கிறது ஒரு வகை, இவர் எழுதுறது அரசனை கருதி. அரசன் எழுது யாரு? அவனுடைய தந்தையாகி அரசனை கருதி. பாவங்கள் செய்வது போல பாவங்களை ஒழித்து சுவர்க்க உலகங்களை அடைய விரும்புகிறவர்கள் உருத்திராக்கன் திருநீறு ஆகியவை அணிந்து சைவ திருவேடத்தோடு விளங்குகின்ற சிவனடியாரை ஒப்பற்ற சிவனாகவே கருதி மனம் விரும்பி அவரை பணிவாராக. இப்ப அரசனுடைய புத்திரனை அரசனாகவே கருதுவோம், சிவனடியாரை சிவனாகவே கருது, எவ்வளவுதான் புரியுதா? எவ்வளவுதான் அரசனுடைய புத்திரனை அரசனாக கருதுவது, சிவனுடைய அடியாரனை சிவனாகவே கருது. அவனிடத்துல குற்றம் குறைகள் இருந்தாலும் அரசனுடைய புத்திரனை பாராமல் அரசனுக்காக, அதே போல சிவனுக்காக சிவனடியாரு திருவிடத்துக்கு பணிவாராக. அவர் குணங்களை ஆராய வேண்டாம், அவருக்கு சிவ உலகை உடமையாக்கி கொடுப்பார். ஆகையினாலே எப்படி தவறு இருந்தாலும் சிவனடியார்களை வெறுக்காமல் அவர்களை பணிவீர்களா? அதுக்குன்னு சிவனுடைய தவறு செய்யப்படாது, எல்லாம் ஒரே மாதிரியாவா இருப்பாங்க? எல்லாம் ஒரே மாதிரியா இருக்க மாட்டாங்க, மனுஷர்கள் தானே, மனுஷர்கள் தானே. அதனால சில குறைகள் கூடுவதில் இருக்கும். அதனாலே வந்து அதுக்காக அந்த வேடத்துக்காக வணங்குகள். நிலை தவறியவர்கள், நிலை தவறியம்னா தன்னுடைய குலாச்சாரம் வந்து சைவாச்சாரம் வந்து முதலானவற்றை விட்டவர்கள், அவர்கள் சிவனடியாரையும் பிராமணருக்கும் துன்பஞ்சியரும் நரகத்தை அடைந்து வருந்தெழிவாருங்கிறாரு. அதனாலே இப்படியும் வந்து மன வாக்கு காயங்களால பாவம் செய்யப்படாது, மன வாக்கு காயங்களால பாவம் செய்ய, பாவம் செய்யறவனோட சேரப்படாது. அதற்கு மேலே வந்து இந்த நெருக்கி வந்தவர்கள் பாவத்துக்கு ஈடுபடக்கூடாது. எந்த நெருக்கி? சைவ நெருக்கி வந்தவர்கள் பாவத்தை செய்யப்படாது. கோபம் வரப்படாது பிரதானம். கோபம் வந்துச்சுன்னு சொன்னா அது வந்து பாவத்தை செய்த துணிந்து விடும், பாவத்தை செய்ய துணிவை தந்து விடும். கோபம் தானே பாவத்துக்கு காரணம், வேற கோபம் வரக்கூடாது. என்ற வகையிலும் கோபம் வரக்கூடாது, தீய வார்த்தைகள் வரக்கூடாது, கெட்ட வார்த்தைகள் வரக்கூடாது. அப்புறம் காயத்தாலே செய்ய செயல்களை செய்யக்கூடாது. இந்த மனவாக்கு காயங்கள் இந்த நிலையில இருந்து விட்டா பாவம் வர்றதுக்கு வழி இல்லை, பாவம் வர்றதுக்கு வழி இல்லாமல் போய்விடும். ஆகையினால இப்படி இதைத்தான் பல பல கோணங்களிலே இப்படி சொல்லுகிறாரு. கொலையை தடுத்து நிறுத்துக, கொலையை தடுத்து நிறுத்துக. அது வந்து உயிர் கொலைகள், மற்றபடி தற்கொலைகள், மற்ற வகையிலே ஏதாவது நமக்கு தெரியும்படியாக இருந்தா, நம்மால முடியும்படியாக இருந்தா அவற்றை தடுத்து நிறுத்து. பிராணிகள் உயிர் கொலையும் சரி மற்றதும் சரி, நம்மால முடிஞ்சதுன்னா அதை வந்து தடுத்து நிறுத்துவது நல்லதுங்கிறார். கோபம் கூடிதுங்கிறார், கோபத்தினாலே எல்லா வகையான தீமைகளும் உண்டாகும், அதனாலே கோபம் கூடிதுங்கிறார். கோபத்தாலும் உடம்பை விட்டு அகலாத கூடிய நோயாலும் தான் புரிந்த தவற்றால் நேர்ந்த மனக்குறைவாலும் வாழ்வதை வெறுத்து தன்னைத்தானே மாய்த்து கொள்ளுதல் பண்பாகாது. அதனால இந்த தற்கொலை இருக்குது அல்லவா, அது ரொம்ப கெடுதல்ங்கிறார். என்னதான் இருந்தாலும் தற்கொலை பண்ணி கொள்ளப்படாது. கொடிது மிகுந்த பாவங்கள் செய்த பயனில்லாத மனிதரே தம் உயிரை தாமையை போக்கிக் கொண்டு முறையற்ற செயலை மேற்கொள்ளுவார். இந்த அடாத செயலால் கும்பி பாகம் சீக்குழி என்னும் நரகங்களில் 60,000 ஆண்டுகளிலிருந்து வருந்துவார். சிவன் திருக்கோயில் செத்து முடிய துணிந்தவர் அம்முயற்சியில் தவறினால் சிவ உலக அடைவார். அது சிவ சம்பந்தமாக உயிரை விட்டார்களே ஆனால் அவர்களுக்கு சிவலோகங்கிறார். தன் பொருட்டாகவோ வேறு வகையிலேயோ தன்னை மாய்த்து கொள்ளும் அப்படிங்கிறாரு. அதற்கு மேலே வந்து மயில் அன்னப்பறவை கோழி முதலிய பறவைகளையும் பாம்பு முதலான ஊர் உயிர்களையும் குரங்கையை அறியாமல் கொண்டால் அக்குற்றம் தீர அகோர மந்திரத்தை 2000 ஊர் ஏற்றுகள். பிராணிகளை கொல்லப்படாது, அது அந்த வகைக்கு போக மாட்டான்டவன் எல்லாம் நீக்கி விட்டான், நம்மளை சுத்தமாக புடம் போட்டு எடுத்துக்கிட்டான். அந்த வழிக்கு போக மாட்டோம் அதிகபட்சம், அப்படித்தானே போக மாட்டோமே, உயிர் கொலைக்கு போக மாட்டோம் அப்படி சொல்கிறாரு. அதற்கு மேலே வந்து நாய் கடித்தலுக்கு பரிகாரம்னு ஒன்று வருது. நாய் கடித்தலுக்கு, நாய் நரி குரங்கு பாம்பு தேள் ஆகிய உடம்பில் நஞ்சு ஏறும்படி கடித்தால் ஒரு தடாகத்தில் கழுத்தளவு நீர் நின்று சடைமுடியில் தலைமாலையையும் கரிய நிறத்தை தீய குணத்தையும் தாடியிலும் முகத்திலும் அகன்ற மார்பிலும் பாம்பையும் தேளையும் அணிகளாக கொண்டும் முத்தலை வேல் கைகூடறித்தண்டு வாழைப்பற்றி வலப்பரசு வலப்புற கைகளையும் தலை பலகை பாச ஏந்திய இடதுபுற கைகளையுடைய அகோர தேவரை எண்ணி அகோரம் 10,000 உரு ஏற்றினால் நஞ்சு நீங்கும் அப்படிங்கிறாரு. அதெல்லாம் நம்மால எழுகிற காரியம் இல்லை. அந்த நேரத்துக்கு போய் தண்ணி நின்றுகிட்டு ஜெபிச்சுக்கிட்டு இருந்தோம்னா இருக்கிறவனும் விடமாட்டேன். நமக்கு வந்து அது அந்த காலத்துல அவர்களுக்கு அது சாத்தியமாக இருந்திருக்கு, ஞானிகளுக்கு தவசிகளுக்கு அதெல்லாம் சாத்தியமாக இருந்திருக்குது. அந்த மந்திரத்தை ஜெபிச்சோடனே அந்த விஷம் நீங்கிருந்து, அந்த மாதிரி நீலகண்ட மந்திரம் ஜெபிச்சா விஷம் நீங்கிருந்து. அந்த அளவுக்கு நமக்கு நம்பிக்கையும் தைரியமும் வரணும். அந்த நேரத்துக்கு அப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தா ஏதாவது கோளாறு ஆச்சுன்னா ஏனா போயில நான் சொன்னேன். சிவா புன் அரிதாரம் முதலியவற்றில் ஒரு களஞ்சி இடையளவு ஒருவர் விடுந்து தானமாக பெற்றால் அக்குற்றம் தீர சிவாலயத்திலிருந்து அகோர மந்திரத்தை 10,000 உரு ஏற்றுவர். தானம் ஒருவரிடத்துல வாங்கப்படாது, வாங்கினா அந்த குற்றம் போக சிவாலயத்திலிருந்து அகோர மந்திரத்தை 10,000 உரு ஏற்றுவோம். அப்படி தானம் வாங்கப்படாது என்பது ஒரு பொதுவான விதி. தானம் வாங்குகின்றவர்கள் தகுதியுடையவர்களாக இருந்து கொடுக்கின்றவனும் அதனால மனம் மூந்து கொடுக்கறான்னா குற்றம் இல்லை. ஆனாலும் தானம் வாங்கினா அவனுடைய பாவம் குறையுது, நம்மகிட்ட அந்த பாவம் வரலாம். ஆக இப்ப சிவனடியார் என்று தானம் பண்றாங்கன்னு வச்சுக்க, வஸ்திரம் பணம் தங்கம் இதுகளை தானம் பண்றாங்கன்னு வச்சுக்க, சிவனடியார் சிவனாக கருதி தானம் பண்றாங்கன்னு வச்சுக்க, அதை பெற்றுக்கொள்ளத்தான் வேணும். தானம் இல்லையானால் புண்ணியங்கிறது உலகத்தில் இல்லாம போய்விடும். தானம்ங்கிறது ஒன்று இல்லையானால் புண்ணியங்கிறது உலகத்தில் இல்லாமல் போய்விடும். அதனால தானத்தை அவசியமா பெற்றுக்கொள்ள வேணும். தான தர்மம் 2 உலகத்துல இருக்கணும்னா அது இருந்தா தானே விளங்கு. ஐயோ நான் வாங்க மாட்டேன், உன் பாவம் எனக்கு வந்துடும் அப்படின்னா அப்புறம் எங்க தான தர்ம உலகத்துல இருக்கு, அப்புறம் அவ எப்படி உருப்படியாரு? அதை முன்னேதே சொல்லிட்டாரு, முன்னாடியே சொல்லிட்டாரு. எப்படின்னா, இந்த கொடுக்கறவன் தானம் கொடுக்கறவன் நல்ல கதி அடைய வேணும், அவனுக்கு உயர்ந்த கதி கிடைக்க வேணும் என்று எண்ணி தானம் வாங்குறவன்ட்ட தானம் கொடுக்கணும். வாங்கினா நமக்கு பிரயோசனமே என்று கருதி வாங்குறவன்ட்ட தானம் கொடுக்கப்படாது. அதனாலே சிவ வழிபாடு உடையவன் கொடுக்கறவன் உயர்ந்த கதியை அடைய வேணுமே என்று நினைக்கிறவனுக்கு தானத்தை பண்ணுகிறார் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு மேல திருமடம் அமைத்தல், திருமடம் அமைத்தல் சிறப்புறவே திருமடத்தை செய்து தலை வணங்கி தேவையினி அனுமய செய்ய செறிந்திருக்க வென்றே. சிவனடியார் ஒருவர்த்தம் ஆசிரியருக்காக திருமடம் அமைத்து அதற்கு வேண்டிய தளவாட பொருள்களையும் வாங்கி வைத்து தம் ஆசிரியரிடம் தேவரீர் அடியன் உயிவண்ண இத்திருமடத்தில் எழுந்தருள் இருத்தல் வேண்டும் என வணங்கி கொடுக்க. அதனால ஒரு மடத்தை கட்டி அதிலே தகுதியுடைய ஆசிரியனை வந்து தபசியை அதிலே இருக்க செய்து அவருக்கு வேண்டிய உபசாரங்களை செய்வது, அது கோயிலில் சாமியோடு சொல்லப்படுற மாதிரி. அதனால ஒரு மடத்தை கட்டுங்க, அது நம்ம ரத்தனத்தன்னால் உட்கார வைங்க, நல்லது. மடம்ங்கிறது தனியா, இப்படி சைவ நிகழ்ச்சிகள் நடப்பதற்காக அதிலே வந்து தகுதியுடைய ஆசிரியன் இருந்து பாடம் சொல்லுவதற்காக, சும்மா தூங்குறதுக்குள்ள சாப்பிட்டு சிவஞான நூல்களை போதிக்கின்ற ஆசிரியன் இருப்பதற்காக ஒரு மடத்தை கட்டி வேண்டிய பொருள் வசதிகள்லாம் கொடுத்து அதிலே எழுந்தருள செய்வது, அது இந்த கோயில சாமியை பிரதிஷ்டை பண்ணுவதை விட சிறப்பு. இந்த சாமி ஒன்றும் பேச மாட்டாரு, இந்த சாமி பேசுவார். என்ன பேசுவார்? ஞானத்தை சொல்லிக்கிட்டே இருப்பார். புரியுதா? கோயிலை கட்டி அதுல சாமி எழுந்தருள பண்றோம்னா புண்ணியம் தான். ஆனால் ஒரு மடத்தை கட்டி அதுல வந்து ஒரு ஞானாசிரியனை ஞான போதகனை இருக்க செய்து உபசாரம் வேண்டிய உபசாரங்கள்லாம் பண்ணி வைக்கிறோம்னா அது பல பேருக்கு ஞானத்தை போதிச்சுக்கிட்டு இருக்கும். அதனால இந்த கோயில் கட்டுறத விட அது சிறந்த புண்ணியம். இத்திருமடத்திலே எழுந்தருள் இருக்க வேண்டும் என வணங்கி கொடுக்க, அதனை பெற்றுக்கொண்ட ஆசிரியர் திருக்கோயிலில் அமர்ந்து அகோர மந்திரத்தை 100,000 உரு ஏற்றுக. யாரும் பெறுவதற்கு அரியவரே, யான் அளிக்க அமுத ஏற்று என் குற்றந்தீர வாழ்நாள் முழுவதும் இம்மடத்திலேயே தங்கியிருக்க வேண்டும் என்று அந்த அன்பர் வேண்டினால் அவர் வேண்டுதலுக்கு இறங்க அவர் வினை கெடுமாறு சில நாட்கள் மட்டும் அவர் தரு உணவை உண்க, தாம் உள்ள அளவும் அவர் தருவை உணவை ஏற்பது குடிது என உணர்க அப்படிங்கிறார். பெற்றதை சிவனுக்கு படைத்துடுக, எது பெற்றாலும் அதை சிவனுக்கு படைத்து விடும். ஈகையாளரிடம் பெற்றுக்கொண்ட பொருள்களை பக்குவம் செய்து அவை சிவனுக்கு ஞானாசானுக்கு நாள்தோறும் படையல் செய்க. ஒரு நாள் அவ்வாறு செய்ய தவறினால் குற்றம் நீங்க அகோரத்தை 108 ஏற்றுவர். ஆசிரியர் அருகே இல்லாவிடில் அவர் திருவடியை மனத்திலே எண்ணி மலரிட்டு வணங்கி அவர் தங்கி இருக்கும் திசையை நோக்கி தரையில் கிடத்தியது போல நிலத்திலே பணிந்து எடுக. சிவனடியாரோடு சேர்ந்து உண்ணுக. தம்முடைய சாதியினராக தமக்கு நிகராக தீக்க பெற்றவர்களையும் தம்மோடு அடம் அமரச் செய்து நாள்தோறும் அவர்களோடு சேர்ந்து உண்ணுதல் சிறப்பாகும். ஆகையினால இப்படி இந்த எல்லாம் கூடிய எல்லாம் சிவபூஷ மாகேஸ்வரருக்குள்ளே அடங்கும். சிவபூஷ மாகேஸ்வர பூஷையில் அடங்கும். அதுக்கு ஒரு மடம் இருந்து அந்த மடத்திலே இந்த மாதிரி ஞான நூல்களை போதிக்கின்ற ஆசிரியனை இருக்க வச்சு அவனுக்கு வேண்டிய உபசாரங்களை கொடுத்து பணத்தை செலவுக்கு பணமும் கொடுத்து சாப்பாடும் போட்டு நீ பாடமும் கேட்டீன்னா அளவற்ற புண்ணி. அதனால ஒரு மடம் கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. இந்த காலத்தில் இவ்வளோ நூல்களும் கேட்டு இத்தனை சிவனடியால் இருந்து ஏதாவது ஒரு நிலையான ஒரு புண்ணியத்தை செய்யவில்லையானால் இவ்வளவு நாள் கேட்டது படித்ததுக்கு ஒன்றும் இல்லை, என்னடி மீனாச்சு சொன்னது என்னாச்சு அப்படின்னு ஆகிப்போம், ஒரு பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அதனால ஒரு நிலையான புண்ணியம் இருக்கணும். ஆக இந்த காலத்தில் சிவனடியாரால குளித்தலையில் இப்படி சைவ திருமடம் கட்டினார்கள். அதன் மூலமாக அந்த மடத்தை பரிபாலிக்கிறது, அதன் மூலமாக சைவ சமய வளர்ச்சி, அதிலே வந்து பாராயணம் பூஜை இது மாதிரி சிவபுராண விரிவர்கள் நடந்து கொண்டே இருந்ததானால் மிகச்சிறப்பு. அது மாதிரி பெரிய ஊர்களில் பல ஊர்களில் இருக்கு. இந்த குளித்தலைக்கு அந்த மாதிரி பாக்கியம் இல்லை. இந்த ஊரில் பணக்காரன் இந்த சைவத்தில் சேர்றது கிடையாது. ஒரு பிராமண செட்டியார் ஒரு பணக்காரன் சேர்றது கிடையாது. சும்மா நான் வாழா ஒரு அஞ்சாறு பேர் பாவம் என்ன பண்ணுறது, அவனும் பொழப்பு இல்லாமல் வந்துக்கிட்டு இருக்கான், நம்ம போய் உட்கார் நம்மளும் கொஞ்சம் கொஞ்சம் நேரத்தை போக்கிவிட்டு வரலாம் அப்படின்ட்டு வந்து நம்ம ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இல்ல சக்திக்கு சொல்றேன், நம்ம எண்ணம் இருக்குது அது வேற, சக்தி குறைவானவர்களா சேர்ந்து இருக்கிறோம். விளங்குதா? சக்தி உடையதுல சேர்ற சக்தி உடையவெல்லாம் சக்தி பக்கம் சேர்ந்துக்கிறேன். புரியுதா? சக்தி உடையவெல்லாம் சக்தி கிட்ட போய் சேர்ந்துக்கிறேன். சிவனேன்னு இருக்கிறவன் சிவன்கிட்ட வந்து சேர்ந்துக்கிறேன். அதனால அப்படி இல்லாம நமக்கு அந்த சிவன் சக்தியை கொடுத்தான்னா தேவலாம்னு நான் நினைக்கிறேன். அதனால உள்ளபடியே ஒரு சைவ திருமணம் அவசியம் இருக்க போகணும். இந்த காலத்துல இந்த 2007-2008 அது போகட்டும். இந்த மாதிரி சிவனடியார் வசிக்கின்ற இந்த காலத்துல ஒரு திருமடம் குளித்தறையில உண்டாச்சுன்னா அது ஒரு பெரிய வேறு. திருவாவூடுதரத்து மடத்துக்கு நிறைய நிலங்கள் இருக்கிறது, இடங்கள் இருக்கிறது. அந்த மடாதிபதியோடு இதை பத்தி என்னன்னு கண்டுக்கிறதுல கேட்டுக்கிறது இல்லை. அதனால நீங்க என்ன சொல்றேன்னா, தூண்டணும். யாரு மடாதிபதிக்கு போய் வந்து உபசாரத்தை பண்ணி அவங்கள்ட்ட இந்த மாதிரி நாங்க குளித்தல்ல ஒரு மடம் கட்ட வேணும், அதுக்கு வேண்டிய உதவிகளை செய்ய வேணும், சைவ சமய வளர்ச்சிக்காக நாங்க முடிஞ்ச பாடுபடுறோம், ஆனா எங்கள்கிட்ட பணம் இல்லை, இல்ல சக்தி குறைந்தவர்களாக இருக்கிறோம், நீங்க உதவி செய்து இந்த சைவ சமய வளர்ச்சிக்காக இத்தனை பேர் தீட்சை பெற்றவர்கள் இருக்கிறான், ஆனா தீட்சை பெற்ற அத்தனை பேர் ஏழைகள் தான் தீட்சை பெற்றிருக்கிறான், பணக்கார ஒருத்தன் கூட சைவ சமயத்துல சேரல, பணக்காரெல்லாம் வேற பக்கம் சேர்ந்துட்டேன், அதனால நீங்க மனசு இறங்கி இந்த மாதிரி சைவ மடம் அமைக்க நீங்க உதவி பண்ண வேணும் என்று அவர்களிடத்துல கேட்டு சொல்லி அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணுங்க. இல்ல ஆளுக்கு 10,000-20,000 போட்டு கையால ஒரு இடத்தை மடத்தை உண்டு பண்ணி சைவ சமய வளர்ச்சிக்காக பாடுபடுங்க. பரம்பரையா இது வரணும்னு நீங்க நம்மோடு போக போனா பிரயோஜனம் இல்லையே, நம்ம பிள்ளைகள் வரணும் அப்படின்னு நீங்க இல்லைன்னா அர்த்தம் இல்லாம போயிடும். இப்ப நீ சைவனா இருந்து பிள்ளைகள் மனைவி பரம்பரை அப்புறம் பழையபடி இருந்துச்சுன்னு வச்சுக்க, அர்த்தமே இல்லை. இவ்வளவு பாடம் கேட்டு தீச்ச ஒண்ணு இத்தனை காலம் பூஜை ஒண்ணு ஒண்ணு முறையல. அது மாதிரி சில இடங்கள் போயிருச்சு. நம்ம ஒருத்தன் நிர்வாண தீட்சை வரலையும் வாங்கி பூஜை பண்ணேன், நிர்வாண தீட்சை வாங்கி பூஜை பண்ணேன், சைவமா இருந்தா பூஜை பண்ணான்னு கேட்கணுமா? அவன் பய கொல்லிமலைக்கு லாரியில ஏத்திட்டு போற, அவன் செத்து போட்டேன், அவன் அந்த கொல்லிமலைக்கு லாரியில ஆட்டையும் ஆளையும் ஏத்திட்டு போறான் கொல்லிமலைக்கு அவன் பய. இதெல்லாம் நினைக்கும் போது எவ்வளவு சஞ்சலமா இருக்கு, எவ்வளவு சஞ்சலமா இருக்கு. அதனால அது மாதிரி உங்க பிள்ளைகள் போகாதபடிக்கு இப்பவே அதுக்கு வேலி போட்டு அதுகளை நல்ல நெறியிலே சைவ நெறியிலே தீச்சை வாங்காம இருந்தா வாங்கி வைங்க, அவனை பாடம் கேட்க வைங்க, நூலை படிக்க வைங்க. இல்லைன்னா ஒரு பிரயோஜனம் இல்ல. அப்போ நீங்களா அவன் எப்படியோ போயிட்டு போறான்னு தானே நீங்க சொத்தை சேர்த்து வைக்கிறீங்கல்ல, அதுல வந்து உங்களுக்கு அக்கறை நிறையா இருக்குது இல்ல. அடுத்தவனுக்கு ஒரு காசு இல்லாம சொத்தை சேர்த்து வைக்கிறீங்கள, பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்கு வேணும் பிள்ளைகளுக்கு வேணும்னா சேர்த்து வைக்கிறீங்க. அதனால சொத்தை சேர்த்து வைப்பதுகளோ அவன் பொருளை சேர்த்து வைப்பதுகளோ அவனுக்கு அருளை சேர்த்து வைக்கணும், அருளை சேர்த்து வைக்க வேணும். இல்ல ஏன்னா அருளை சேர்த்து வைக்கிறேன், இங்க பொருளை சேர்த்து வைத்துனால ஒரு பிரயோஜனம் இல்லை, அழிச்சு விடுவான் அந்த பொருளை, அழிச்சு விடுவான், அதர்ம வழியில செலவு பண்ணிவிடுவான். நீங்க சம்பாதிச்சு வச்சத அவன் இந்த புண்ணிய நெறி தெரியாம போச்சுன்னா அதர்ம வழியில அக்கிரம வழியில அந்த பொருள் போய்விடும். அதனால பொருளையும் சேர்த்து வைக்கணும், அருளையும் சேர்த்து வைக்கணும், பொருளையும் சேர்த்து வைக்கணும், அருளையும் சேர்த்து வைக்கணும். அது நம்ம திறமையில இல்லை, ஆனா அந்த எண்ணத்துல நான் முயற்சி பண்ண வேணும். திறமையில இல்லை இல்லைன்னு அவெல்லாம் அவன் பாத்துக்குவானுங்க, அப்படி சொல்லிவிடுறேன், எல்லாம் அவன் பாத்துக்குவானுங்க, நம்ம சொல்லி கேட்க போதுங்களா, எல்லாம் அவன் பாத்துச்சு இப்படி சொல்லி வெகுவர் ஏமாந்து போறான், ஏமாத்தி போறான். இப்ப எங்க பையனை யாரையும் எப்படி விடல, மூணு பேர்த்தையும் விஷய தீட்சை வாங்கி எல்லாம் பூஜை பண்றான், எல்லாருமே பாட்டு பாடுவான், எல்லாருமே ஜாதகம் பார்ப்பான், எல்லாருமே சைவ நெறியில இருக்கிறான் பிறந்ததுல இருந்து. விளங்குதா? அது வெள்ளிப்படி வளர்த்துருக்கிறோம் பகவான் கருணையினால இன்னும் நல்லா வளரணும், நல்லா வளரணும். அது மாதிரி உங்க பிள்ளைகளையும் இந்த மாதிரி சைவ நெறியில வளருங்கள், சைவ சமயத்தினுடைய உண்மையை போதியுங்கள். இதுதான் உண்மையான சமயம், இதுதான் உண்மையான தெய்வம், இதுதான் உண்மையான நெறி, இதுதான் உயர்ந்த நெறி என்று அவர்களுக்கு சொல்லி வைங்க. இல்லையானால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆகவே அதற்கு வேண்டிய ஒரு தகுதியான இடம் மடம் முதலானவற்றை அமைக்கவும் ஏற்பாடு செய்யுங்கள். ஆகவே இப்படி செய்தா இந்த காலத்துல இன்னாரால இன்ன மாதிரி ஏற்பட்டது என்கின்ற ஒரு சிறப்பு இருக்கும். ஆகையினாலே இப்படி சிவ தர்மோத்தரத்துல பல வகையான புண்ணியங்களை நிறைய சொல்லியிருக்காங்க, எவ்வளவு நிறைய சொல்லியிருக்கு, கொஞ்சம் அல்ல சொல்லியிருக்கிற புண்ணியம். அதனால நம்மால இயன்ற வகையில் அந்த புண்ணியங்களை எல்லாமே அதிகபட்சம் தீட்சை பெற்ற செயல்களுக்குத்தான். அதனாலே அப்படி இயன்ற வரையில் அந்த புண்ணியங்களை கடைபிடித்து நாம் புண்ணியனை பூசித்த புண்ணியத்தினாலே, புண்ணியனை பூசித்த புண்ணியத்தினாலே உயர்ந்த கதியை பெறுவோம் என்று சொல்லி இந்த அளவில் இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நம்ம பார்வதி பதே.
இடுகடல் மணலையான வீடின் அதிகம் எனது இடர் பிறவி அவதாரம் இனியுனதவயம் எனது உயிருடலும் இனி உடல் விடுக முடியாது கடுவோடு நரியும் எரி பூவி மரளி கமலனோ மிகவும்
உலகம் எல்லாம் நம பார்வதி வதையே.